புள்ளேன் புரந்தரன்மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லே எனது அடியாரோடு அல்லால் நரகம்புகினும் எள்ளேன் திருவருளானே இருக்கப்பெறின் இறைவா உள்ளேன் பரதெய்வம் உன்னை எல்லாது எங்கள் உத்தமனே. அந்த மேலே சொல்லப்பட்ட ஒழுக்கம் கைவிடப்படாத நிலை இருந்தா இந்த பாட்டு அப்படியே பொருந்தும். இதுல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உத்தமனே இறைவா எங்கள் உத்தமனி என்ற சொல்ல முன்னாடி கொண்டு வந்துக்கணும். உத்தமனி உத்தமன் என்ற சொல்லுக்கு முழுமுதற் கடவுள் அதாவது ஆணவமலமாகிய இருள் இல்லாதவன் அப்படிங்கிற சொல்லுக்கு தான் உத்தமன் பேர். அவன் ஒருத்தான் உத்தமன், நாமெல்லாம் மலத்தோடு கூடியவர்கள் தான். ஆனா நம்ம தான் உத்தமன் தான் நாம சொல்லிக்கிறோம். யாராவது நம்ம கேட்டா நீ பெரிய உத்தமனா அப்படின்னு கேட்டா என்ன என்ன பார்த்து அப்படி கேட்டியம்மா இல்லைங்களா. சித்தாந்த நோக்குல இறைவன் ஒருத்தன் தாங்க உத்தமன், மலம் இல்லாதவன். நாமெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா மலத்தோடு கூடியவர்கள் தான். அதனால இதுதான் நிலை. எனவே உத்தமனி அப்படின்னு இறைவனை சொல்லுகிறார். யார் அவன்? எங்கள் உத்தமன், எங்களுடைய தலைவன், என்னுடைய பெருமான், உடையாய் என்று சொல்லப்பட்ட அந்த பெருமானை இங்க உத்தமனி என்று போற்றுகிறார். அங்க உடையான் என்று சொல்லால சிவபெருமான் குறிக்கப்பட்டார். இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா உத்தமன் என்று சொல்லால குறிக்கப்படுகிறார். அப்ப மத்தவங்க எல்லாம் உத்தமன் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக பாதத்தில் நீங்கி நிற்கக்கூடியவன் பதியாகி இறைவன் ஒருவனே. மற்ற எல்லாருமே பாசத்தில் இருந்து நீங்கி இருக்கலாம், இருந்து நீங்கியவர்கள் தான் பலரும். ஆனா அந்த பாசம் எப்போதும் இல்லாதிருப்பவன், எந்த காலத்தும் இல்லாதிருப்பவன் பதியாகி இறைவனாகி ஒருவனே. அதனால உத்தமன் என்ற சொல்லுக்கு முழுமையாக பொருந்தி நிற்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே, அதனால உத்தமனே என்று கேட்கிற இந்த பாட்டுல ரம்யான இதுவும் அப்படித்தாங்க. இந்த சொல் அங்க எப்படி அந்த தான் என்ற சொல்லுக்கு நம்ம அந்த பொருள் பார்த்தோமோ அது போல இந்த பாட்டுல ஒவ்வொரு சொல்லையும் நீங்க பார்க்கணும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுல குடி கடினும் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கொள்ளணும். குடி கடினும் அந்த அந்த ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ஒன்னொன்னோட கூட்டணும். நீங்க அந்த குடி கடினும் சொல்ல ஒரு அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு குறியீடு வைத்துக் கொள்ளுங்க, அதை கொண்டு போய் ஒன்னொன்னோட சேர்த்தணும். உதாரணத்துக்கு குடிகடினும் அப்படிங்கிறதுக்கு ஒன்னு அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேல ரெண்டாவதா எதை சேர்த்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொள்ளேன். இது ஒண்ணு, இது வரைக்கும் ஒரு லைன் போட்டுங்க. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வுன்னு இருக்குங்களா அந்த பாட்டுல. குடிகடினும் புரந்தரன் மால் அயன் வாழ்வு அப்படிங்கறத ரெண்டுன்னு போட்டுங்க. மூணு எதுன்னு கேட்டா, நின் அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லே, இது மூணுன்னு போட்டுக்குங்க. நாலு எதுன்னு கேட்டா, பரதெய்வம் உள்ளே. அப்ப முதல் அப்படிங்கறது அந்த சொல் எது குடியடினுங்கிற சொல்ல முதலா வச்சுக்கிட்டீங்கன்னா, புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொள்ளேன் என்பது ஒன்னு, நின் அடியாரோடு அல்லால் என்பது ரெண்டு, அதுக்கப்புறம் நின் அடியாரோடு அல்லால் நன்னேன் அப்படிங்கறது ஒன்று, அடுத்தது குடிகடினும் எள்ளேன், அந்த எள்ளேன் என்று சொல்ல மூணாவதா வைத்துக் கொள்ளுங்க. பிரதெய்வம் உள்ளே என்பது நாலு. நீங்க என்ன பண்ணா, ஒன்னுங்கிற ஒரு நம்பரை ரெண்டோடையும், ஒன்னு கூட்டல் ரெண்டு, ஒன்னு கூட்டல் மூணு, ஒன்னு கூட்டல் நாலுன்னு ஒன்னொன்னு கூட்டணும். அப்படி கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே உங்களுக்கே பொருள் விளங்கிக்கலாம். குடிகடினும் முதல் அந்த குடிகடினுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, குடி பிறப்புக்குரிய பெருமை கடினம், குடிப்பிறப்புக்குடிய பெருமை கடினம் அப்படிங்கிறது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் அதுக்கு உரை சொல்லியிருக்கிறாங்க. எனவே எந்த நிலையிலும், அதாவது இறைவன் வந்து நம்மளை பார்த்து சொல்றார், தம்பி நீ ரொம்ப அதிகமான அன்பு செலுத்தி இருக்கிறார், உன் அன்பை கண்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி, உனக்கு நான் இப்ப என்ன பண்ணலாம் இருக்கிறேன்னா திருமால் பதவியை கொடுக்கலான்னு இருக்கிறேன், உனக்கு பிரம்மன் பதவியை கொடுக்கலான்னு இருக்கிறேன், அல்லது இந்திரன் பதவி கொடுக்கலாம் இருக்கிற, உனக்கு எது வேணும் சொல்லு அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டார்னா நம்ம என்ன சொல்லலாம்? சாமி இதுல எதுக்கு வெயிட்டான பதவி, யாரு யாருக்கு கட்டுப்படுவான்? இந்திரன் வந்து சிரமனுக்கு கட்டுப்படுவான், சிரமன் திருமாலுக்கு கட்டு, அப்ப திருமால் பதவியை கொடுத்துட்டு அப்படிதான் நாம கேட்போம் இல்லைங்களா. மணிவாசு சொல்றாரு, சிரமன்கிற பதவி கொடுத்தாலும் சரி, இந்திரன் என்கிற பதவி கொடுத்தாலும் சரி, திருமால் என்ற பதவி கொடுத்தாலும் சரி, எனக்கு வேண்டாம் ஜாமீனர். கொள்ளேன், கொள்ளேன்னா நான் அதை வாங்கிக் கொள்ள மாட்டேன். இப்ப கொடுத்தா அப்படிங்கறது ரெண்டு வகையா கொடுக்கலாம். ஒன்னு சாமியே கொடுக்கறது, இந்தாப்ப வச்சுக்கணும். இன்னொரு வகையில சொல்லணும்னா அவங்களாவே வந்தாங்க மூணு பேரும், என் பதவி நீங்க வச்சுக்கீங்களேன் அப்படின்னு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கல, வேண்டாங்க சார். அப்ப கொள்ளேன் புரந்தரன், கொள்ளேன் மால், கொள்ளேன் அயன், இந்த மூனையும் நான் விரும்ப மாட்டேன். எப்படி? என் குடியே கட்டாலும் சரி. இது வருமாங்க நினைச்சு பாருங்க, நீ என் கட்சியில சேரல, உன்னை ஒழிச்சிருவன் ஒழிச்சு அப்படின்னு என்ன பண்ணுவான்? ஐயா குழந்தை குட்டி எல்லாம் இருக்குதுங்க, அவர் வேற மிரட்டுறாருங்க, பேசாம அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிறேன்னு சேர்ந்துருவோம் இல்லைங்களா. என் வாழ்க்கையே வீணா போனாலும் சரியா, உன் கட்சியில சேர மாட்டேன். நிப்பமா, நீ என் பக்கம் வல்ல, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோங்க? 99 விழுக்காடு எதுக்குடா ரொம்பன்னு போய் அங்க போய் சேர்ந்துருவோம் இல்லைங்களா. சவாரியா, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க, என் வாழ்வு வீணா போனாலும் சரி, எனக்கு இந்த திருமால் கிரமன் இந்திரன் பதவி எனக்கு வேண்டாம். இப்படி சொல்ல முடியுமாயா நம்மனால? நான் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடின், என்னுடைய குடியே கெடுமானாலும் சரி, நான் அதை பற்றின காலம் எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்கிறார். அப்ப கொள்ளேன் அப்படிங்கும்போது அந்த பதங்களை நீ எனக்கு கொடுத்தாலும் நான் அவற்றை விரும்ப மாட்டேன், அல்லது அவர்களே வந்து கொடுத்தாலும் அவற்றை நான் வாங்க மாட்டேன். இப்ப ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு சின்ன உரை குறிப்பு கொடுத்துக்கிறாருங்க. அது கொஞ்சம் அப்படியே அவங்க வாக்கிலேயே சொன்னா நல்லா இருக்கும். அப்படியே அவர் வாக்கியத்தை அப்படியே படிக்கிற பாருங்க. கொள்ளேன் என்கிற சொல்லுக்கு அவர் உரை கொடுத்திருக்கிறார், அவர் பதங்களை நீ எனக்கு கொடுத்தாலும் விரும்பேன், அவர்களே வலிந்து எனக்கு அப்பதங்களை நல்கினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றவாறு அப்பதங்களை போக முயற்சிக்கு ஏதுவாவன, அதனால் மீண்டும் மீண்டும் வினைகளை ஈட்டி அவற்றின் பயனை நுகர சொக்க நரகங்களில் பூ உலகிலும் பிறந்து இறந்து உழல வேண்டி வரும் ஆன்ம முன்னேற்றம் தடைப்படும், ஆதலின் அடியா அவற்றை விரும்ப மாட்டார். திருஞான சம்பந்த தேவாரத்துல ஒரு பாட்டுல அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே அப்படி பாடியிருக்கிறார். அப்பர் பெருமான் மயிலாடுதுறை தேவாரத்தில் சொல்வார், அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் எனக்கு வேண்டாம், இந்த ரெண்டும் தூய் போடு அப்படின்னாரு. தொண்டர் பாதம் சூதி துதையிலே அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு அடியாருடைய திருவடி அங்க காலில் பட்ட தூசு என் தலையில பட்டா போதியா, எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் என்று அப்பர் பெருமானுடைய வாக்கு. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் எனக்கு வேண்டியது இல்லைன்னு எவ்வளவு உரைப்பு இருந்தா அந்த சொல்ல அங்க சொல்லியிருக்கிறவர். அப்படியே மணிவாசருடைய உரைப்பும் அதுதான். ஞான சம்பந்த பெருமான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அளவே, பொருள் அடியாருக்கு சொர்க்கமா பொருள் கிடையாது, துய்பொடியாக சொர்க்கத்தை நீயாத்தி நீயா வச்சுக்க. நாங்களா மாரவி மாதம் வந்து திங்க சொர்க்கவாசல் திறப்பாக்க உள்ள போலாம், சொர்க்கத்துக்கு இடம் கிடைச்சிருந்துங்க. எப்படியாவது காலையில கதவு திறக்கும் போது போய் முதலாளா நின்று உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா போதும் அப்படின்னு உள்ள போனோம். எவ்வளவு ஆசைப்படுகிறோம். நாங்க சொன்னாங்க அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அல, அது தீப்பொடியான சொர்க்க மட்டும் இல்லையா, அதுக்கு மேல ஏதாவது உலகம் இருந்தது, எந்த உலகம் எனக்கு தேவையில்லைன்னார். இவ்வளவு உரைப்புடைய பதம்ங்க அடியாருடைய பதம். அப்படிப்பட்ட வேடத்தை தாங்க நாமக்கு சாமி கொடுத்துருக்குற. நாம போறோமோ இல்லையோ தெரியல, ஆனா இந்த திருநீரும் இந்த உருத்திராக்கமும் சிவனடியார் என்கின்ற அந்த சொல், அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய எவ்வளவு தவம் இந்த உயிர் செய்திருந்தா இந்த வேடத்தை நமக்கு இறைவன் இன்னைக்கு கொடுத்திருப்பான்னு நினைச்சு பார்க்கணும். எனவே அவ்வளவு உயர்ந்த ஒன்று பெருமான் இந்த பிறவி நம்ம கொடுத்திருக்கிற. அதனால கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வுனர், இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் வினைக்கு ஈடாகும், அது ஆன்ம முன்னேற்றத்துக்கு தடைபடும் அப்படின்னு கொடுத்துக்கிறார். இதுக்கு பின்னாடி இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்னன்னு வரும்போது அங்க நான் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறேன். எனவே குடிகடினும், எனவே என் வாழ்வு குடிகடினும் அதை நான் விரும்ப மாட்டேனர். எனவே கொள்ளேன் புரந்தரன்மால் அயன் வாழ்வு குடிகடினும். இந்த குடிகடினும் சொல்ல அடுத்தது சொல்லுங்க, குடிகடினும் நல்லேன், அதாவது நட்பு கொள்ளேன். எதுல அப்படின்னு கேட்டா அடியாரோடு அல்லால் நான் நட்பு காட்டுவது யாரிடத்திலும் கேட்டீங்கன்னா சிவனடியாராக இருந்தால் நட்பு கொள்வேன். சிவனடியார் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க எனக்கு தேவையில்லை. அப்ப திருமால் பிரமன் இந்திரன் போன்ற பதவி எனக்கு வேண்டாம், அடியார் என்று சொன்னால் நட்பு கொள்வேன், அடியார் இல்லை என்று சொன்னால் நல்லேன். இப்ப நல்லேன் என்ற சொல்லுக்கு நட்பு கொள்ளேன், யாரிடத்துல அடியாரோடு அல்லால், அடியார் அல்லாதவரிடத்துல நான் நட்பு பாராட்ட மாட்டேன். எனக்கு என்ன நான் யாராவது காட்டி என் நண்பன் சொன்னா அவர் யாராவது இருப்பார் தெரியுங்களா, அடியாராக இருக்கும். அடியார் அல்லாதவரை என் நண்பன் என்று சொல்ல மாட்டேன். சொல்பவர் மணிவாசக பெருமான், நினைச்சு பாருங்க. இந்த உரைப்பு அடுத்த நிலை, அந்த மேலான பதவியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தூக்கி போட்டாரு. அடுத்து சொன்னாரு, அடியார் அல்லாதவர்களை என் நண்பர் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன், அல்லது அவங்களின் நட்பு ஒருபோதும் பாராட்ட மாட்டேன். எனவே உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் சொன்னார், அடியார் நட்பும் அடியார் அல்லாத கூட்டத்துடன் விலகி இருக்கும் நிலையும் அந்த ஒரு சொல்லால நம்ம காட்டியிருக்கார். எனவே அடியாரோடு அல்லால் அப்படிங்கிற சொல், எனவே குடிகடினும் நின் அடியாரோடு அல்லால் நல்லேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்க, குடிகடினும் எள்ளேன். ஆக எந்த வகையிலும் நான் அதை எழுதல்னா நகை சிரிப்புக்குள்ளாக்குதல், அதனால எந்த வகையிலும் நான் அவ்வாறு எழுதுதல் என்பது என்னிடத்துல இல்லை அப்படின்னு குறிப்பிடுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா குடிகடினும் ஆக நரகம் புகுனும், அதாவது நரகம் புகுதல் அப்படிங்கிற சொல் பாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், நல்லேன் எனது அடியாரோடு அல்லா நரகம் புகினும் எள்ளேன். அப்ப அடியாரோடு அல்லாது ஒருபோதும் நான் நட்பு கொள்ள மாட்டேன், நரகத்துக்கே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குமானாலும் என்னுடைய பெருமானை நான் இகழ மாட்டேன். நம்மளை கொண்டு நரகத்துல போட்டா நீங்க திட்டுவீங்களா மாட்டீங்களா நினைச்சு பாருங்க. நம்மளை கொண்டு ஒரு சிறைச்சாலையில போட்டாவே சாமி வசபாடி முடிச்சிருவான், என் சாமி உன்னை கும்பிட்டதுக்கு என்ன கொண்டாந்து இப்படி கொண்டாந்து உட்கார வச்சுட்டியா நீ அப்படின்னு எத்தனை திட்டு திட்டி போடுவோம் தெரியுங்களா நாம. ஆனா மணிவாசு சொல்லுகிறார், என்னை நரகத்துக்குள்ளேயே கொண்டு உட்கார வச்சேனா கூட பெருமானை உன்னை எள்ள மாட்டேன், ஒருபோதும் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், விமர்சிக்க மாட்டேன். ஐயோ என் பெருமானை இப்படி பண்ணிட்டாருங்க, என் சாமி இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவனா பெருமானை, ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன், அதை கூட உன் திருவருள் என்றுதான் கருதுவேன், திருவருளாலே இருக்கப்பெறின். நரகமே வந்து அந்த நரக துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் எனக்கு வருமானால் உன்னுடைய கருணையை ஒருபோதும் எள்ளேன். அது மட்டுமல்ல, என்ன நினைச்சுக்கோ தெரியுமா, உன் திருவருள் என்று கருதுவேனே ஒழிய நரகத்தில் கொண்டு வந்து என்னை விட்டுவிட்டானே என் பெருமான் என்று ஒருபோதும் உன்னை இகழமாட்டேன். சிந்திச்சு பாருங்க, நமக்கு இதெல்லாம் எப்ப தெரியுங்களா வரும், நம்ம நரகத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், நமக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன இடர்பாடு வருது இல்லைங்களா, அப்ப நம்ம மனசு தடுமாறாம நிக்குமான்னு நினைச்சு பார்க்கணும். எத்தனை தடுமாற்றத்துக்கு உள்ளாகிறோம் தெரியுங்களா, சாமி இப்ப கும்பிட்டமே இப்படி ஆகி போச்சே, இப்படி ஒரு படி வந்துருச்சே, இப்படி ஒரு சொல் வந்துருச்சே, இப்படி ஆகி போச்சே, அப்படி ஆகி போச்சே, ஐயோ நாம அவ்வளவு நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தமே இன்னைக்கு கடங்காரன் ஆகி போய் இப்படி நிக்கிறமே, ஐயோ இப்படி இருந்து இப்படி ஆகி போச்சே அப்படின்னு எத்தனை புலம்பல் புலம்புறம். இதெல்லாம் தற்காலிகமானது, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம திருவுருளைத்தான் சிந்திக்கணும், திருவுருளைத்தான் சிந்திக்கணுங்கிற உணர்வு இந்த நூல்களை படிக்க படிக்கத்தாங்க வரும். அதனால இங்க எவ்வளவு சொல்லியிருக்க பாருங்க, கொள்ளேன் புரந்தரன் மா அயன் வாழ்வு குடிகடினும், குடிகடினும் நல்லேன், குடிகடினும் எள்ளேன், என் அடியாரோடு அல்லால் நல்லேன். அடியாரா இருந்தா உறவு கொள்வேன், அடியார் இல்லைன்னா உறவு கொள்ள மாட்டேன். எனவே அது மட்டும் இல்ல, நரகம் புகினும் அப்படின்னு அதுல நரகம் புகுதலும் நரகத்தில் இருத்தலும், இந்த இருத்தல் என்ற சொல்ல வருவித்துக் கொள்ள வேண்டும் என்று உரை செய்திருக்கிறார். எனவே நரகம் புகினும் இருக்கப்பெறின், திருவருளாரே இருக்கப்பெறின் பாருங்க. அப்ப நரகத்துல புகுவதாக இருந்தாலும் சரி, நரகத்தில் இருப்பதாக இருந்தாலும் சரி ஒருபோதும் உன்னை நான் இகழமாட்டேன், அதை திருவருளே என்று நான் கருதுவேன். ஏங்க இது போய் எப்படிங்க திருவருள் கருதுவது, இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்து நரகத்துல போய் அழுத்துவதும் திருவருளா அப்படின்னு கேட்டா சிவஞான சித்தியார் அதை அப்படித்தான் சொல்லுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு, அவங்க ஒரு குழந்தை தவறு செய்கின்ற பொழுது தாயும் தந்தையும் கண்டிக்கிறார்கள், அந்த குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல, என்ன பண்றாங்க, பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரண்டியை காட்டி நல்லா வெறும் நெருப்புல போட்டு காய்ச்சி ஒரு சூடு வச்சுடுவாங்க, நீவன் தப்பு பண்ணினா பாரு, அது பார்க்கும் போது அவங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைவு வரும். அப்ப அவர்கள் சூடு வைத்தது அந்த குழந்தை துன்பப்படுத்துவதாக இருந்தாலும் அவனுடைய நோக்கம் அந்த குழந்தையை நெறிப்படுத்துவதுதான். அப்படித்தாங்க இறைவனும் நரகம் என்கிற சூட்டை கொடுத்து அழுத்தினாலும் கூட அந்த உயிரை நெறிப்படுத்துவதற்காகத்தான் அதை செய்வதனால அது தாயும் தந்தையும் செயல் போல கருணையே அன்றி அது வந்து வேறு வகையில் அல்ல என்பதை சிவஞான சித்தியார் கூறுகிறார். அப்படியே பாடியிருக்கிறார், தந்தை தாய் பெற்ற தம் புதல்வர்க்கு கடுஞ்சொல் ஆற்றின் வந்திடாவிடின் என சொல்வாங்க, உருக்கி வளாரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் எல்லாம் பார்த்திடில் பரிவே ஆகும். இந்த இந்த நீர் முறைமை என்றோ ஈசனார் முனிவும் என்று சிவஞான சித்தியார் அதை காட்டுகிறார். எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது எந்த பதங்களை கொடுத்தாலும் சரி, அப்ப இங்க இன்னொரு கருத்து சிந்திக்கணும், எங்க கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வுன்னு சொன்னவரு சொர்க்கம் முதலான புண்ணியங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவரு நரகத்துக்கு மட்டும் போனா இருந்துக்கிறேங்கிறாரு, நரகமும் வேண்டாம்னு சொல்லியிருக்கணும், சொர்க்கத்துக்கு கொடுத்தா வேண்டான்னு நரகத்துக்கு போனா சாமி எனக்கு நரகமும் வேண்டாம் இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி இருக்கணும் இல்லையா, அப்ப இன்பத்தை வேண்டாம்னு சொன்னவரு நரகமாகிய துன்பத்தை இருக்கட்டும்னாரு, இது எப்படிங்க பொருந்தும் அப்படின்னு கேட்டா உரை சொல்லுகிறவர் சொல்லுகிறார், இன்பம் சொர்க்கம் முதலான உலகத்துக்கு செல்லுகின்ற பொழுது அது இருவினைக்கு ஏதுவாகும், மீண்டும் பிறக்கிற வாய்ப்பு உண்டு, இங்க துன்பத்தை அனுபவிக்கும் போது நரக துன்பம் என்பது கொண்டு வந்த வினை அதாவது ஆகாமிய வினை ஏறாம நிற்கும், அதை அனுபவிக்கிற மட்டும்தான் நடக்கும், எனவே நரகம் இருக்கட்டும்ட்டாராம். இது அவருடைய வாக்கிலேயே சொல்ற பாருங்க, புரந்தரன் மாலையன் வாழ்வு இறைவனோடு அல்லது அவன் உள் நின்று உந்த நான்முகன் முதலியோரால் கொடுப்பதும் திருவருளினால் வருவதுதானே. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார் உரையாசிரியர், இறைவனே பார்த்து உங்களுக்கு நீ பிரம்மாவா இருன்னு சொன்னார், நீ ஏத்துக்க வேண்டியதான், ஏன் சாமியே சொல்லிட்டார்ல நீ ஏத்துக்கணும்ல, நீ வேண்டாங்கிற எப்படி கேள்வி கேட்கிறார் பாருங்க, இறைவனே பார்த்து தானே உங்களுக்கு பிரம்மாவாருன்னு சொன்னாங்க, நீ இறைவன் சொல்றது கட்டுப்பட்டவன் தானே, அப்ப நீ என்ன சொல்லணும், சரிங்க சாமி உங்க உத்தரவு நான் பிரம்மனா இருக்கிறேன் அப்படின்னு இருந்துக்க வேண்டியதான், ஏன் வேண்டாங்கிற இப்படி ஒரு கேள்வி. சாமி நீங்க எதை வேணாம் சொல்லுங்க நான் வந்து கேட்கறேன், ஆனா இந்த பதவிகள்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு மறுக்கிறது வந்து அப்ப இறைவனை மீறுவது ஆகுமான்னு கேட்டா இல்லை அது அன்பாகத்தான் ஆகும். இது எங்க பிடிச்சாரு தெரியுங்களா, பின்னாடி ஒரு இதுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாருங்க, கந்த புராணத்துல ஒரு பகுதி உண்டு, அதாவது முருகப்பெருமான் வீரபாகு தேவரிடத்துல கட்டுற இந்த வெற்றி பெற்று வந்தாச்சு, அந்த பானுகோவனை வென்று வீரபாகு தேவர் வந்து வெற்றியோடு பெருமுகத்தோடு நிறுத்துற, முருகப்பெருமான் பார்த்து கேட்கிறார், வீரபாகு உனக்கு நீ நல்ல வெற்றியை பெற்று வந்திருக்கிற, உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் கேள் அது முருகப்பெருமான் சொல்றார். உடனே வீரபாகு சொல்கிறாராம், கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும், கோல நீடிய நிதிபதி, நிதிபதினா குபேரன், குபேரனுடைய வாழ்க்கையும் அப்படின்னு நிறுத்தினாரு, என்ன ஆயிருக்குனாரு குபேரன் நினைச்சிருப்பான், போச்சுரா நம்ம சீட்டுக்கு வேட்டு வச்சிட்டாருயா வீரபாகு தேவர், ஐயோ குபேர பதவி வேணும் கேப்பார் போல இருக்குதுன்னு நினைச்சாருங்களாம். சொன்னாராம், குறியேன்னாரா அப்பாடா அமத புச்சமடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டார். அடுத்து சொன்னாராம், மேலை இந்திரன் அரசினை, ஓ இந்திர பதவிக்கு பேர அங்க இந்திரன் நடுங்கனா, கனவினும் வெகேன், எனக்கு இந்திர பதவியும் வேண்டாம் பாருங்க, இந்திரனும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதுக்கப்புறம் மார் அயன் பெரு பதத்தையும் பொருள் என மதியே நாருங்க, இந்த நிதிபதி வாழ்வு குறியேன், இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையும் வெகேன், அப்புறம் மாலயன் பொரு பதத்தையும் பொருள் என மதியேன். அப்பதான் நாலு பேர் நிம்மதி மூச்சு விட்டான். பரவாயில்லடா, நாம தப்பிச்சோம், வேற என்னதான் கேட்க போறாரு அப்படின்னு எல்லாரும் ஆவலோ. ஏன்னா தேவர்களுக்காகத்தான பெருங்கத்தியை ஈட்டி கொண்டாந்து முருகப்பெருமான் நிக்கிறாரு இவரு பக்கத்துல, அதனால இங்க என்ன கேட்க போறாரு அப்படின்னு நின்னுகிட்டு இருந்தாங்களாம். அவரு கேட்டாருங்களாம், சால நின் பதத்து அன்பையே வேண்டு வந்தார் சாமி, திருவடி அன்பு மட்டும் எனக்கு போதும், எனக்கு இந்த பதவிகளை எல்லாம் கொடுத்து என்னை பெரிய ஆளாக்க வேண்டாம், நான் எப்பவும் போதும் உங்கள் திருவடிக்கு தொண்டு செய்கிற தொண்டனாகவே நின்றுவிட வேண்டும் என்று வீரவாகு தேவன் வேண்டுகிறார். நினைத்து பாருங்க, நாம போய் சாமிகிட்ட போய் நின்னோம்னா அந்த உணர்வு தாங்க வரணும். இப்ப நாம எத்தனை வேண்டியிருக்கோம் சாமிகிட்ட, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாட்டை வேண்டியிருக்குமா, கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்ல, நரகம்புகினும் எள்ளேன் திருவருளாலே. அத கூட திருவருள் தான் என் நினைப்பேன் நான், திருவருளாலே இருக்க பெறின் உள்ளேன் பிறதெய்வம். சாமி, எந்த காலத்தும் உன்னை அல்லாது ஒரு தெய்வத்தை என் நெஞ்சத்துக்குள் ஒருபோதும் வைக்க மாட்டேன். இங்க இந்த சாமி அந்த சாமி, எங்க குலதெய்வம் அந்த தெய்வம் இந்த தெய்வம், அதுதான் பிற தெய்வம். எந்த சாமியும் உள்ள வைக்க மாட்டேன், எந்த கடவுளுக்கும் உள்ள இடம் கிடையாது. என் உள்ளத்துல ஒரே ஒருத்தனுக்கு தான் இடம், யாருக்கு, உத்தமனுக்கு மட்டுமே என் உள்ளத்தில் இடம். அந்த உத்தமன் யார், அவன் தாங்க இயல்பா பாசத்துல நீங்கி நிற்பவன். எனவே சிவபெருமானை தவிர என் நெஞ்சத்துள் எந்த கடவுளுக்கும் உள்ளத்தில் இடமில்லை, எனக்கு என் வாழ்க்கையே குடிகட்டு நின்றாலும் சரி, எனக்கு இந்திரன் பிரமன் போன்ற பதவிகளை கொடுத்தாலும் வேண்டேன் என்றுதான் மறுப்பேன். அது மட்டுமல்ல, நரகத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்வேன், அடியார் அல்லாதவருடைய உறவை ஒருபோதும் விரும்ப மாட்டேன். எனவே பெருமானை தவிர என் உள்ளத்தில் இன்னொருவரை ஒருபோதும் வைக்க மாட்டேன் என்று அந்த பக்தி வைராக்கியம் தாங்க விசித்திரம். இப்படியுமா மணிவாசக பெருமான் கேட்கிறார், நினைச்சு பாருங்க எப்படி கேட்டிருக்கிறார் இறைவன்ட்ட. அவரும் வேண்டுகிறார், நாமளும் வேண்டுகிறோம். நாம் என்ன வேண்டுகிறோம்னு அவங்க மனசுக்கு தெரியும் இல்லைங்களா, நாம் போய் எத்தனையை கேட்டுட்டு இருக்கிறோம். இந்திரன் பதவி, குபேரன் பதவி, அதுக்கு மேலான பதவி, அதை கூட வேண்டாம் 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 அல்லவா வெறுத்தார்கள். நாம உலகத்தில் இருக்கிற இந்த கரன்சியை தாங்க வேண்டும் வேண்டும் நினைச்சுக்கிட்டு போய் சாமியிட்ட போய் நின்றுகிட்டு, சாமி எப்படியாவது கொடுத்துருங்க எப்படியாவது கொடுங்க அப்படின்னு எத்தனை வேண்டுதல் வேண்டிக் கொண்டு நிற்கிறோம். இன்று இருந்து நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போகக்கூடிய காசு, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு சாதாரண கவிஞன் பாடிட்டு போனான். அந்த பணத்தை தாங்க பத்துவதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு எத்தனை பாடுபடுகிறவங்க, அந்த காசை எப்படியாவது நம்முடையே தக்க வைத்து விட வேண்டும் தக்க வைத்து விட வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிறவங்க. பெருமக்களுடைய வாக்க பார்த்தா அந்த 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 துறையின் தலைவன் பதவியே வேண்டாம் தூக்கி போட்டார, எவ்வளவு பெரிய நிலை நினைச்சுட்டாரு. ஆக அதைத்தான் இங்க மணிவாசக பெருந்தகை இந்த பாட்டில் வேண்டுகிற இந்த பாட்டை பாருங்க, மீண்டும் அதையும் முழுமையாக அவர் காட்டுகிற நிலை அதுதான். இதுல சொல்றாரு, இந்த இடத்துக்கு ஒரு சின்ன குறிப்பு நம்ம அவசியம் பார்க்கணுங்க. அதாவது இறைவனை தவிர இன்னொரு தெய்வத்தை நான் உள்ளத்தில் வைக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் சிவஞான சித்தியார் சொல்லுது, யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் என்று சொல்லுது இல்லையா, எல்லா சாமி சிவருமான் தானே, எல்லாத்தையும் கும்பிட்டா என்னங்க தப்பு. நிறைய பேர் இங்க தாங்க சிக்கிக்கிறாங்க இந்த பாட்டுல. இந்த பாட்டுக்கு இவர் ஒரு அருமையான ஒரு உரை செய்திருக்கிறார். அந்த உரைய அவர் வாக்கிலேயே பார்த்து விடலாம். அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பார்த்து கொண்டு வர பாருங்க. சிவபெருமான் ஒருவனே அவ்வவ தெய்வங்களை வடிவோருக்கு அருள்வாளிக்கின்றார், அவ்வழிபாடுகள் அனைத்தும் சிவபெருமானே சிவபெருமான் திருவடிகளையே சேர்கின்றன என்று நம் ஞான சாத்திரமும், யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர் என்று நல்கிறார். எனவே இன்று சிறு தெய்வ வழிபாடு கடியப்படுவது என்னையோ, எங்க சித்தியாரே இப்படித்தானே சொல்லுது, எந்த சாமி கும்பிட்டாலும் அந்த சாமிய சிவபெருமான் தான் வந்து நிக்குதுன்னா, நான் மாரியனோ கும்பிட்டாலும் சிவபெருமான் தான், அந்த சாமியை கும்பிட்டாலும் சிவபெருமான் தாங்க, ஏன் எங்களை கும்பிடக்கூடாதுங்கிறீங்க, அது ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டு அதுக்கு விடை சொல்றார். சிவபெருமான் சிறு தெய்வங்களை அதித்திட்டு நின்று அருள் புரிகிறான் என்பது உண்மை. எங்க சாமி அருள் செய்தாலும் அங்க சிவபெருமான் தான் அருள் செய்யும், அது உண்மைதான். ஆனால் அவ்வாறு அதித்திட்டிருக்கும் பொழுது அவ்வவ தெய்வங்களின் ஆற்றலுக்கு தக்கவே அவற்றின் அருள் திருவருள் ஆற்றல் நிற்கும் வண்ணம் அதித்திட்டு நிற்கிறான். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்குள்ள அருள் சுரக்கும். அல்லாக்கால் அவன் ஆற்றல் முழுவமையும் அவன் அதித்திட்டு நிற்கும் சிறு தெய்வத்தால் தாங்க ஒணாது. இப்ப நீங்க போய் நம்ம ஒரு உதாரணத்துக்கு மாரியம்மன் இருக்குது, மாரியம்மனும் சிவபெருமானுடைய கருணையைத்தான் கொடுத்தாக வேண்டும். சரி, சிவபெருமான் வந்து மாரியம்மனை இடமாக கொண்டு அருள் செய்வார்னு சொன்னா சிவபெருமானுடைய கருணை முழுக்க அங்க நிக்காதுங்க. அவனுடைய ஆயிரம் கூறில் ஒன்று, அந்த ஆயிரம் கூற பிரிச்சீங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் கூறு, அதுல இருந்து ஒரு ஆயிரம் கூறு, அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சிறு துளி அந்த மாரியம்மன் வடிவத்திலிருந்து அருள் செய்யும். அந்த சிறு துளியாகிய கருணை சிவபரம்பொருளாகிய பெருங்கருணையோடு ஒப்பிடும் போது ரெண்டு ஒன்றாகுமானா? ஆகாது. ஆனா இங்கேயும் அந்த அருள் தான் வரும், ஆனா இங்க வருகிற அருள் வேறு, அங்க இருக்கிற அருள் வேறு, ரெண்டுக்கு வேறுபாடு என்ன? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்காரு, அதை அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க. நெருப்பு எல்லா பொருள்களிலும் தங்கி இருக்கிறது, நெருப்பு எல்லா பொருள்களிலும் தங்கி நிற்கிறது, பனிக்கட்டியிலும் தங்கி உள்ளது. பனிக்கட்டியில நெருப்பு இருக்குதா? ஆச்சரியமா இருக்குது. அப்படின்னு கேட்டா நமக்கு இந்த காட்ட வந்துச்சுன்னா வச்சு வாயில ஒண்ணு வச்சு காட்டுவாங்க பாத்தீங்களா, தெர்மாமீட்டர், அதை கொண்டு பனிக்கட்டியில வச்சு காட்டீங்கன்னா 37 டிகிரி வெப்பத்தை காட்டும். அது வெப்பத்தை காட்டுகிற வெப்பமானின்னு அதுக்கு பேரு, அது சரியான தமிழ் சொல் வெப்பமானி. பனிக்கட்டிகளை கொண்டு வச்சீங்கன்னா 0 காட்டாது, 37 டிகிரி வெப்பம் இருக்குன்னு காட்டும். அப்ப பனிக்கட்டியின் வெப்பம் எவ்வளவு? 37 டிகிரி வெப்பம் காட்டுகிறது. சரி, நெருப்பு வெப்பம் நெருப்பின் குணம், எனவே பனிக்கட்டியில் நெருப்பு உள்ளது என்பது பெற்றா. பனிக்கட்டியில் தங்கும் அளவாகிய 37 டிகிரி ஆற்றலுடன் மட்டுமே நெருப்பு அதனுள் உள்ளது. அந்த அளவு சூடுள்ள நெருப்பை கொண்டு சமையல் செய்யலாமா? அதுல வெப்பம் இருக்குது இல்ல, செய்யலாமா? இயலாது. சமையலுக்கு தேவையான அளவு வெப்பத்துடன் நெருப்பு அந்த பனிக்கட்டிக்குள் புகுமாயின் அதை தாங்காது, பனிக்கட்டி அழிந்துவிடும். பனிக்கட்டிக்குள்ள வெப்பம் இருக்குதான் கேட்டா 37 டிகிரி இருக்குது. சரி, இந்த வெப்பம் இருக்குதேன்னு சொல்லி சமைக்க முடியுமான்னு கேட்டா சமைக்க முடியாது. சமைக்கிறதுக்கு அதுக்குரிய வெப்பம் வேணும், அதுக்குரிய வெப்பத்தை கொண்டாந்து பனிக்கட்டியோடு சேர்த்துனீங்கன்னா பனிக்கட்டி பனிக்கட்டியா நிக்காது, உருகி நீராக போயிடும் இல்லையா. அதுபோலதான் இறைவன் ஆற்றலை தாங்குகிற தன்மை எதுக்கு இல்ல? சிறு தெய்வங்களுக்கு இல்லை. எனவே இறைவனாகிய பெரும் கருணையினுடைய நிலையில நிக்கிறவங்களுக்கு சிறு தெய்வ வழிபாடுகள் அவசியம் இல்லை. அது எந்த சாமியா வேணாலும் இருக்கலாமுங்க. ஐயோ, இங்க குல தெய்வங்க சாமி, குலசாமி சாமி அப்படின்னா சரி, அந்த எந்த தெய்வமா இருந்தாலும் சிவபெருமானிடத்துல வந்து நின்று விட்டால் அதையெல்லாம் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நன்றி வணக்கம், அம்மா நல்லா இருக்கிறியா, நல்லா இருங்க. ஏடா நமக்கே குல தெய்வம் விடாது அப்படின்னா இருக்கட்டுமே, என்னப்ப அன்னைக்கு குல தெய்வமா இருக்கட்டும், நீங்க கும்பிடுங்க, யாரு வேணாலும் கும்பிடுங்க, எனக்கு எங்க பெருமான் நிற்கிறார். ஆக நமக்கு அவனை தவிர இன்னொரு தெய்வம் இல்லைங்க, எந்த வகையிலும் இல்லை. நம்ம அவனுடைய அருள் வடிவங்கள், அவன் தாங்குகிற வடிவங்கள் எங்க வேணாலும் வச்சு வணங்கலாம். ஆனா அதை விட்டுட்டு போய் நாங்க மாரியம்மன்லயும் அவர் தான் இருக்கிறாரு, பெருமாளுக்குள்ளயும் அவர் தாங்க இருக்கிறாரு, இவருக்குள்ளயும் அவர் தாங்க இருக்கிறாருன்னா இந்த பனிக்கட்டி கதையை ஞாபகத்து வச்சுக்கோங்க, இதுதான் சரியான. இன்னொன்னு சொல்லணும்னா மின்சாரம் வருகிறது, நம்ம இங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர் இருக்குது, அதுல வர மின்சாரம் எவ்வளவு? நம்ம வீட்டுக்கு வர்றதும் மின்சாரம் தான், நம்ம வீட்டுல இருந்து டைட்டுக்கு வர்றதும் மின்சாரம் தான், செல்போன் சார்ஜர் வைக்கிறதுக்கு வைக்கிறது அந்த மின்சாரம் தான். செல்போன் சார்ஜர் உள்ள சொருவி அந்த முனைய கையில வச்சுன்னா சாக்கடிக்கிறது இல்ல, கத்தரிக்குதா? ஒண்ணுமே இல்ல, நான் பாட்டுக்கு எடுத்து நாமளே சொருகுறோம், ஒண்ணும் ஆறு இல்ல. இதே இது கொண்டு அங்க கொண்டு டவர் லைன் கொண்டு கை வச்சுன்னா என்ன ஆகும்? அதே மின்சாரம் தானே இது இருக்குது. இப்ப இந்த மின்சாரம் அந்த மின்சாரம் ஒன்னாயிருமான்னு கேட்டா ஒன்னாகாது. அதை தொட்டா அதுக்கு தக்க வேலை செய்துட்டீங்களா? அதே மாதிரிதான் சிவபெருமான் பறந்து நிற்கக்கூடிய கருணை. நாம இந்த சிறு தெய்வங்கள்லாம் சார்ஜர்ல இருக்கிற கரண்டு மாதிரி, அவ்வளவுதாங்க, தொட்டா தேக்கலாம் அடிக்காது. ஆனா பேட்டரி உண்டு, பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம், இவ்வளவுதான், அதுக்கு அவ்வளவுதான், அது நிக்கும் அப்படியா நீங்க அதுவே பெருந்தெய்வம் கருதலாமான்னு கேட்டா கருதுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால இந்த பாட்டுல நாம் இறைவனை தவிர இன்னொரு தெய்வத்தை ஒருபோதும் உள்ளத்தில் எண்ண மாட்டேன். அப்ப என்ன எப்ப எந்த நிலையில தெரியுங்களா, என் வாழ்க்கையே கட்டுப்போவதாக இருந்தாலும் இன்னொரு தெய்வத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன். என்ன உரைப்பிருந்த அந்த வார்த்தை சொல்ல முடியும், நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சுதந்திரம் பெற்ற காலத்துல அதுக்கு முன் நின்ற பெருமக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் எத்தனை ஆசை வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க, உனக்கு கவர்னர் பதவி கொடுக்கறேன், உனக்கு ஜமீன் பதவி கொடுக்கறேன், உனக்கு இத்தனை கொடுக்கறேன், நீ மட்டும் சரின்னு சொல்லு போதும் அப்படின்னு எத்தனை வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க. அவங்க சொன்ன சொல்லுக்கு சரின்னு தலையாட்டி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்க முடியுமா என்ன? தன் உயிரை விட கொண்ட இலக்கு முக்கியம் என்று கருதுனாங்க. வாழ்க்கையே கெட்டு போனாலும் சரி போகட்டும், எடுத்துக்கொண்ட இலக்கு இன்றியமையாது என்று கருதியவர்கள் தான் நாட்டின் விடுதலைக்கு போராட்டத்தில் நின்று வெற்றியை கொடுத்த பெருமக்கள். அது மாதிரிதாங்க இது ஆன்ம வெற்றி. ஆணவ மலம் என்கின்ற பகையை அருள் என்கின்ற உறவோடு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அந்த இலக்குல இந்த மாதிரி இடையில அவன் உள்ள பூந்துகிட்டு உனக்கு நான் அதை கொடுக்கறேன் இதை கொடுக்கறேன் அதை கூட ஆசை வார்த்தைகளை சொல்லி மயக்குவார்கள். மயக்கத்துக்கு ஆளாகாமல் சிறுவருளையே குறிக்கோளாக கொண்டு சென்றால்தான் ஆன்மா விடுதலை பெறும். ஆன்ம விடுதலை அப்பொழுதுதான் கிட்டும். இந்தியா விடுதலை பெற்று விடலாம், உயிர் விடுதலை எப்ப பெறும் கேட்டீங்கன்னா இறைவன் இடத்துல இந்த உரைப்பு இருக்கணும். கொள்ளேன் புரந்தரம் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லா நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே. அந்த திருவருளாலேங்கிறத நரகத்துக்குள் புகுந்தாலும் திருவருளே என்று நான் கருதுவேன். ஆக நல்லேன் எனது அடியாரோடு அல்லா நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் குற்றமா. இந்த பாட்டினுடைய பொருளை உள்வாங்கி கொண்டா அறிவு இசைக்கு போகாதுங்க. இந்த பாட்டை இசையில படித்தா உள்ளேன் புரந்தரம் மாலையன் வாழ்வு குடிகடினும் அப்படி வேகமா ஓடிடுவோம். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் என் குடியே கட்டாலும் கொள்ளே அப்படின்னு அந்த பாட்டின் பொருளை உள்ள வாங்கி கொண்டீங்கன்னா நீங்க பாட்டை வேகமா ஓட்டவே முடியாது. அப்படியே கரைஞ்சு சாமி அப்படின்னு நிற்போம் இல்லைங்களா? எவ்வளவு அந்த கருணை, எவ்வளவு தூரம் அந்த பாட்டை வைத்து காட்டி இருக்கிறார்கள். எனவே கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லான் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பரதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனை எங்கள் உத்தமன் என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவன் என்று எங்கள் உத்தமனே என்று மணிவாசக பெருந்தகை போற்றுகிறார்.